வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. மிஸ்டர் ஜிகே பாட்காஸ்ட்டில் திரும்ப உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய வெரி ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் தமிழன் அப்படிங்கிற சேனல்லேருந்து நிர்மல் அவர் கூட நம்ம பேசியிருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம திரும்ப அவர் கூட தான் இணைந்து பேச போகிறோம். அந்த ஃபஸ்ட் எபிசோட பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹிட், அதிகமான வியூஸ் போன ஒரு எபிசோட் அது. ஸோ இந்த எபிசோடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன், அதில் சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமானவர். ஸோ அவரை பற்றி தான் மெயினாக நம்ம இந்த எபிசோடில் பேச போகிறோம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குயிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம், வாங்க. வணக்கம் நிர்மல், எப்படி இருக்கீங்க?
வணக்கம் ஜிகே, நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க நீங்கள்?
நல்லா இருக்கேன். ஆஃப்டர் லாங் டைம் ஃபஸ்ட் எபிசோட் நம்ம பேசணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ 6th எபிசோட் நம்ம திரும்ப வந்திருக்கோம்.
மற்ற எல்லா எபிசோடையும் கேட்டேன் நான், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எஸ்பெஷலி சின்ன குழந்தைகளையும் நீங்கள் இன்டர்வியூ எடுத்து போட்டிருந்தீங்க பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி இன்ஸ்பிரேஷனல். அதனால் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். எனக்கே பார்த்தீங்கன்னா தெரியாத விஷயங்கள் அந்த பசங்களை சொன்னாங்களா. ஸோ ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் மாதிரி இருக்கு. ஸோ அதனால கீப் டூயிங். ஸோ இன்னொரு அதே பாட்காஸ்ட்ல இன்னொரு தடவை ஒரு அப்பியர் ஆகிறது வந்து எனக்கு ஒரு பெரிய பெருமை.
சூப்பர் சூப்பர், நன்றி. ஓகே நிர்மல், இன்னைய டாபிக் என்னன்னா சார்லஸ் டார்வின். இவர் தான் வந்து ஒரு மெயினான, அவரை வந்து மெயினாக வச்சுக்கிட்டு நம்ம சுற்றி பேசலாம். எவல்யூஷன் பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருக்கோம். நான் கூட ஒரு 5 வீடியோ போட்டிருக்கேன் எவல்யூஷனில், நீங்களும் போய் பேசியிருக்கீங்க அதை பற்றிலாம். அதை தாண்டி இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா சார்லஸ் டார்வின் அவரை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே எவல்யூஷனுடைய தேரிக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம், அது அவர் கொண்டாந்ததுக்கப்புறம் டார்வினுக்கு பிறகான எவல்யூஷன் பற்றிய பார்வை வந்து நமக்கு ஓரளவு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால் எவல்யூஷன் எனக்கு தெரிஞ்சு டார்வினுக்கு முன்னாடி அந்த தேரி இருந்தது இல்லையா? டார்வின் வந்து புதுசாலாம் அதை கண்டுபிடிக்கல, கரெக்டாக?
ஆமாவா, இல்லை இப்போ எவல்யூஷனை கண்டுபிடிச்சதே டார்வின் சொல்றது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் ஒரு தப்பு தான். ஏன்னா எவல்யூஷன் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத வந்து அந்த உலகத்துக்கு சொன்னவர் வந்து டார்வின். ஆனால் இந்த அதை வந்து டார்வின் தான் ஃபஸ்ட்டு சொல்றது உலகத்துக்கு சொன்னார் அப்படின்னு, அது அந்த கான்செப்ட் வந்து அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இது வந்து நம்ம டார்வினியன் ஐடியாஸ்ன்னு சொல்லுவாங்க. டார்வினுக்கு அப்புறம் டார்வின் சொன்ன ஐடியாவை பேஸ் பண்ணி வந்தது எல்லாமே டார்வினியன் ஐடியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் டார்வினுக்கு முன்னாடி அந்த எவல்யூஷன், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அந்த எவல்யூஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி இருந்துச்சு. அதை வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ டார்வினியன் தியரிஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. நமக்கு வந்து ஏர்லியஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் அரபுஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பக்தாத்தில் வந்து அந்த அரேபிய ஆராய்ச்சி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம்னு சொல்லுவாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த பயாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதாவது ஒரு உயிரினங்கள் வந்து மாற்றம் அடையும் அப்படிங்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உயிரினங்கள் பற்றின ஒரு டேட்டா வந்து அவ்வளோவா இல்லை. இந்த ஜேர்னின்னு சொல்லுவாங்க, அது பார்த்தீங்கன்னா கொலம்பஸ் வந்து புதுசாக ஒரு இதை போய் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்குது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லாதனால விலங்கினங்களை பற்றி அவ்வளோவா தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போனா ஒரு 17th-18th சென்ச்சுரிஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பயாலஜிக்கல் வேர்ல்டு, இந்த லிவிங் வேர்ல்டை வந்து இந்த பகுப்பாய்வு பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீடனை சேர்ந்த கரோலஸ் லினேயர்ன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம பைனோமியல் நாமன்க்ளேச்சர்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கேனிஸ் லூப்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அனிமலை பார்த்தா. ஒவ்வொரு அனிமலுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக் நேம் இருக்குது. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனை பண்ணணும் அப்படின்னு நினச்சவர் வந்து கரோலஸ் லினேயர்ஸ். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனிமலை வந்து கிளாஸிஃபை பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு அனிமலுக்கான கீ ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. அதாவது மனிதர்கள்னால் ரெண்டு காலம் நடக்கிறாங்க, மீன்கள்னால் நீந்தி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டரை பேஸ் பண்ணி வந்து அவர் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஸோ கிளாஸிஃபை பண்ணுறப்ப தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸோட டைவர்சிட்டியை பற்றி நமக்கு தெரிய வருது. அதாவது இவ்வளோ இத்தனை வகையான விலங்கினங்கள் இருக்கா அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ரிலீஜியஸ் ரீதியான ஒரு ஆரிஜின், அதாவது இந்த உயிரினங்கள்லாம் எப்படி தோன்றுனதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜனில் தான் போனாங்க. பார்த்தீங்கன்னா பாதி பேர் பைபிளை தான் பார்த்தாங்க. அது எஸ்பெஷலி யூரோப்பில் பார்க்குறப்போ இந்த இது உலகம் எவ்வளோ எத்தனை எவ்வளோ பழமையானதுன்னு பார்க்குறப்போ ஜேம்ஸ் அஷர்ன்னு சொல்லிட்டு ஒரு பிஷப் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த உலகம் எவ்வளோ பழசு அப்படிங்கிறது வந்து ஒரு குவான்டிஃபை பண்ண உட்காந்துருந்தார். அவர் என்ன பண்ணார்னா அவர் வந்து இந்த பைபிளில் இருக்கிற கேரக்டர்ஸ் ஈவெண்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணி இந்த உலகம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் பழசு அப்படின்ட்டார். அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் உலகம் எப்போ உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 23, 4004 BC.
ஓ இவர் சொன்னதை வச்சுதான் நிறைய பேர் 6000 இயர்ஸ் தான் அந்த பூமிக்கு ஏஜ். இவங்க வந்து
ஆமா இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கால பாத்தீங்கன்னா யங் அர்த் கிரியேஷனிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க. யங் அர்த் கிரியேஷனிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜேம்ஸ் அஷர் சொன்னதை பேஸ் பண்ணி தான் இந்த உலகம் வந்து அவர் 6000 வருஷம் பழசு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய சொல்லுவாங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முக்காவாசி சேஞ்ச் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐடியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல தான் நடக்குது. அப்புறம் காண்டி புஃபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, புஃபான் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த உயிரினங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுவா மாறிடும் அப்படிம்பாரு. ஆனால் புஃபான் தான் முதல் முதலாக பாப்புலரான ஒரு ஆள். அவர் என்ன சொல்றாருன்னா உலகம் வந்து 6000 வருஷம்னா இல்ல பழசு கிடையாது, அதுக்கு மேலேயும் பழசு தான், நமக்கு எவ்வளோன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வரவர் பார்த்தீங்கன்னா டார்வினோட ஒரு தாத்தா எராஸ்மஸ் டார்வின். எராஸ்மஸ் டார்வின் வந்து என்ன பண்ணார்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட், ஆனால் பார்த்தீங்கன்னா டாக்டர் வேறு அவர், அவர் டாக்டரும் ஒரு சயின்டிஸ்ட். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு புக் எழுதுறாரு த லா ஆஃப் ஆர்கானிக் லைஃப் அப்படின்னு சொல்லுவார். அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா நமக்கு வந்து மனித குலம் தோன்றுறதுக்கு முன்னாடியே மில்லியன் ஆண்டுகள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உயிரினங்கள் இருந்து மாறி மாறி வருது அப்படிங்கிறார். இதை வந்து எராஸ்மஸ் டார்வின் சொல்லிட்டாரு. அப்போ வந்து பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை, ஒரு எதிர்ப்புலாம் வரல, அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீன் பாப்டிஸ்ட் லெமார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரார் ஃப்ரான்ஸில். ஸோ லெமார்க்கின் தியரி நம்ம கால ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம், அந்த ஒட்டகச்சவிங்க வச்சு படிப்போம். ஸோ லெமார்க் என்ன சொல்றாருன்னா இந்த உயிரினங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க, ஆனால் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு யாரும் சொல்லலை அது வரைக்கும், அந்த மெக்கானிசம் வந்து யாருமே சொல்லலை. லெமார்க் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த உயிரினங்கள் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாரு. அதில் வந்து இவர் என்ன சொல்றாருன்னா லா ஆஃப் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது ஒட்டகச்சவிங்கள் இருக்கு இன்னைக்கு, அதுக்கு பார்த்தீங்கன்னா நீளமான கழுத்து இருக்கு. ஏன்னா ஒரு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ஒட்டகச்சவிங்கள் அந்த ஜிராஃபுக்கு வந்து கழுத்து வந்து சின்னதாக தான் இருந்தது, ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து கீழே இருக்கிற செடிகள்லாம் வந்து பட்டு போனதுனால மேலே இருக்கிற இலைகள் வந்து எட்டி எட்டி சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து அதோட கழுத்தெல்லாம் நீண்டு போய் இதாக நீண்டுருச்சு அப்படிங்கிறார். ஸோ இது வந்து லா ஆஃப் யூஸ், அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண அது வந்து வளர்ந்து எவால்வ் ஆகிட்டு வரும், இல்லை நம்ம ஒரு விஷயத்த யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா அது வந்து காணாமல் போயிடும் அப்படிங்கிறாரு. ஸோ லெமார்க் தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த அக்வைர்டு கேரக்டர், அதாவது நீ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து யூடியூப் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், நீங்கள் வந்து ஒரு சயின்ஸில் வந்து பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, ஆனால் உங்களோட குழந்தை வந்து இந்த யூடியூப் சேனலே அந்த 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 ஒரு இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது. சச்சினோட பையன் வந்து கிரிக்கெட் விளையாடுவான்னு சொல்ல முடியாது சச்சின் மாதிரியே. ஸோ லெமார்க் சொன்னது அப்படிதான், ஒரு விலங்கினம் வந்து அதோட வாழ்நாளில் என்னென்ன விஷயங்களை கற்றுக்குதோ அதை வந்து அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது அது குழந்தைகளுக்கு அப்படிங்கிறத லெமார்க் சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் நிறைய விஷயங்கள் வருது. டார்வின் தான் லெமார்க் சொன்னது தப்பு. டார்வினுக்கு முன்னாடி இருந்த பல விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்னா குவியர்னு சொல்லிட்டு ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி ஒருத்தர் இருப்பார், சார்ல்ஸ் லயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியாலஜிஸ்ட், அப்புறமேட்டு ஜோசப் ஹூக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டனிஸ்ட், ஜேம்ஸ் ஹட்டன். ஜேம்ஸ் ஹட்டன் தான் ஜியாலஜியோட ஒரு தந்தை அப்படிம்பாங்க. இவங்களோட ஐடியாலாம் சேர்த்து ஒரு இவரோட சொந்த டேட்டா, இவர் வந்து இந்த ஹெச்எம்எஸ் பீகிள்னு போய் அதில் இருக்கிற டேட்டாலாம் எடுத்து எவல்யூஷன் அதாவது பரிணாம வளர்ச்சி இப்படி தான் நடக்குதுன்னு சொன்னவர் வந்து டார்வின். அவர் ஏன் இன்னும் இம்பார்ட்டண்ட், ஏன் இன்னும் எல்லாருமே டார்வின் டார்வின் சொல்கிறாங்க அப்படின்னா லெமார்க் சொன்னது தப்பாயிடுச்சு, புஃபான் சொன்னது தப்பாயிடுச்சு, ஜேம்ஸ் அஷர் சொன்னது தப்பாயிடுச்சு, ஆனா டார்வின் சொன்னது கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆகியும் இன்னும் உண்மையாவே இருக்கு. சோ அதனால தான் டார்வின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆள் ஆகிறார்.
ஓகே, எல்லா இடத்துலயுமே நம்ம பாக்குறது இந்த லெமார்க் வெர்சஸ் டார்வின் அப்படின்னு போடுவாங்க. லெமார்க் வந்து இப்படி சொல்றாரு அப்படின்னு, இவர் வந்து இப்படி சொல்றாருன்ட்டு. அதுக்கு ஆல்டர்னேட்டா லெமார்க் சொல்றதுக்கு ஆல்டர்னேட்டா வந்தது தான் இந்த நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒட்டகச்சிவிங்கி வந்து கீழே தரையில இருக்கிற புல்லெல்லாம் பட்டு போனதாலதான் மரத்துல இருக்கிறத சாப்பிட ஆரம்பிச்சு கழுத்து நீளமாச்சுன்னு லெமார்க் சொல்றாரு. பட் ஆனா டார்வின் சொல்றது என்னன்னா ஒரே காலகட்டத்தில் தரையில் வாழ்கிற புல்லுகளை சாப்பிட்ற ஒட்டகச்சிவிங்களும் இருந்திருக்கும், மரத்தில் இருக்கிறத சாப்பிட்ற ஒட்டகச்சிவிங்களும் இருந்திருக்கும், ஆனால் தரையில் இருக்கிறது பட்டு போனால் சின்ன கழுத்து இருக்கிறதுங்களாம் இறந்து போயிட்டு அந்த அது அது வந்து சர்வேல ஆகலை, நீட்டாக கழுத்து இருக்கிற ஜிராஃபி சர்வேல் ஆச்சுங்கிறது தான் எவல்யூஷன் இல்லையா?
ஆமாம் ஆமாம், இந்த இயற்கை தேர்வு அப்படிங்கிறது தான் ஒரு டார்வினோட மெயினான ஒரு பாயிண்ட். என்ன கேட்டிங்கன்னா டார்வின் வந்து எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக ஃபேமஸ் ஆனவராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. டார்வின் வந்து நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு தான் டார்வின் வந்து ஃபேமஸ் ஆனது. ஸோ அந்த நேச்சுரல் செலக்ஷன் அப்படிங்கிறத அது ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு கான்செப்ட், ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கான்செப்ட்.
ஏன்னா
இயற்கை தேர்வு, ஏன்னா டார்வின் வந்து டார்வினுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய கஷ்டமாவே இருந்துச்சு, எப்படா இது நடக்குது அப்படின்னு. டார்வின் வந்து அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணிடுறாரு, பண்ண உடனே வந்து ஹக்ஸ்லி அவரோட ஃப்ரெண்டு வந்து டிஹெச் தாமஸ் ஹக்ஸ்லி வந்து டார்வினோட புல்டாக் அப்படிம்பாங்க. டார்வின் வந்து சொல்றது ஃபுல்லாமே டார்வினுக்கு வந்து வெகிமட்டா சப்போர்ட் பண்றவர். ஒரு சண்டை உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை அப்படின்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வரேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து ஹக்ஸ்லி. ஹக்ஸ்லி வந்து டக்குன்னு போய் டார்வின்ட கேட்பாரு, இவ்வளோ சிம்பிளான ஒரு கான்செப்ட் நாங்க இவ்வளோ நாள் யோசிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா ஆச்சரியப்படுவாரு. ஸோ டார்வின் வந்து ஏன் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆள்னா, இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட், அந்த ஒரு இத்தனை வருஷமா யாருக்குமே தோணாத ஒரு விஷயம் வந்து இவருக்கு தோண்டி இருக்கு. அதனாலதான் டார்வின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆளா இருக்காரு.
ஓகே, அந்த நேச்சர் செலெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி ரெண்டு மூணு எக்ஸாம்பிளாக இந்த சில முயல்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்னோ இருக்கிற இடத்துல பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கிற முயல்கள் வந்து கழுகு பார்வையிலேருந்து தப்பிச்சுக்கும் பனி இருக்கிற அதே வெள்ளையில், ஆனால் ப்ரௌன் கலரில் கருப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் இறந்து போயிடும். அப்போ வந்து புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு ஏன் இந்த பனியில் வந்து வெள்ளையாக இருக்கிற முயல்கள்லாம் அதை பார்க்கும்பொழுது வந்து ஓகே இந்த இடத்துல பனி இருக்கிறதால அதே வெள்ளை நேரத்தில் வந்து வெள்ளையாக அடிச்சு முயல் அப்படின்னு நம்ம லெமாக் சொல்ற மாதிரி ஆக்சுவலா, ஆனா அப்படி கிடையாது, வெள்ளையா இருக்கிறது மட்டும் தப்பித்தது அப்படி இல்லையா. நேச்சுரல் செலக்ஷன்ங்கிறது இயற்கை தேர்வு, தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் அதுதான் இல்ல.
ஆமா ஆமா இல்ல, அந்த இப்போ தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் பாத்தீங்கன்னா சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்னு சொல்லிட்டு கூட ஒரு வார்த்தை இருக்கு.
ஆனா அது வந்து அவங்க சொல்ற மாதிரி உடல் வலிமை சார்ந்து கிடையாதுன்றீங்க.
இல்ல அது வந்து டார்வின் சொல்லவே இல்ல, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படிங்கற ஒரு வார்த்தை டார்வின் சொல்லவே இல்ல. டார்வினுக்கு அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க மத்தவங்க சொன்ன வார்த்தை தான் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்.
ஓகே,
டார்வின் சொன்னதை பேஸ் பண்ணி வந்து அந்த 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 வார்த்தை வாக்கியத்தை வந்து நம்ம ரீஃப்ரேஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய கேபிட்டலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ உன்னால சம்பாதிக்க முடியாட்டி நீ எதுக்கு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷன்ல கொண்டு போயிருவாங்க நிறைய பேர். டார்வின் எதிர்க்கிறதுக்கான ஒரு காரணமே எப்படி இப்படி சொல்ல போச்சு டார்வின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா டார்வின் அதை சொல்லவே இல்லை, அது ஒரு பெரிய மிஸ்கான்செப்ஷன். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் சொல்றதை விட டார்வின் சொன்னது எப்படி அப்படின்னா சர்வைவல் ஆஃப் த பெஸ்ட் அடாப்டட், அதாவது ஒரு மாறி வரும் என்வாயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தன்னை தகவமைக்கும் உயிரினம் வந்து நிறைய குட்டிகள் போடும், அந்த குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தகவமைப்புக்கும் திறன் இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் நிறைய குட்டிகள் போட 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 அந்த ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த அந்த ஏன்னா பரிணாம வளர்ச்சியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு உயிரினம் மட்டும் தனியாக பரிணமிக்காது. பரிணாமம் அப்படிங்கிறது வந்து ஒரு பாப்புலேஷனில் தான் நடக்கும், ஏன்னா அதில் வந்து ஒரு அல்லியல் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அந்த 10 பேர்ல வந்து ஒருத்தருக்கு மட்டும் ஒரு சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா அந்த பரிணாம வளர்ச்சி அவ்வளோவா ஃபேவர் ஆகாது. அந்த அந்த வேற்றுமை அடைகிற அந்த வேரியேஷன் உள்ள ஜீன் வந்து அதோட ஃப்ரீக்குவன்சி நம்பர் கூடும், அல்லியல் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீக்குவன்சி கூட 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 தான் அந்த பாப்புலேஷன் தான் பரிணமிக்கவே தவிர தனி உயிரினம் வந்து பரிணமிக்காது. இதை வந்து சொன்னது வந்து டார்வின். லமார்க் வந்து தனி விலங்கினம் அப்படின்னு சொன்னாரு, ஆனா டார்வின் வந்து இல்லை பாப்புலேஷன் வந்து எவால்வ் ஆகும் அப்படின்னாரு.
ஓகே, இந்த இந்த நேச்சுரல் செலெக்ஷனில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒன்று கேள்விப்பட்டது, உண்மையாக பொய்யான்னு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். பறவைகளோட முட்டை வந்து ஏன் வந்து கோள வடிவத்தில் ஒரு மாதிரி நீளமாக இருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் கூட உரண்டையாக இருந்தால் கீழே மலை பிரதேசங்களில் உருண்டு கீழே விழுந்துருமா பாறைங்களிலிருந்து, அப்போ அப்படி நீள்வட்டமாக இருக்கிறதால ஒரு முட்டையை நீங்கள் கீழே விட்டிங்கன்னா அந்த பறவையோட காலிலிருந்து அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப அது கால்கையை வந்து சேரும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நிறைய மலை உச்சியிலிருந்து அந்த மாதிரி இடத்துல இருந்து சர்வையிலான முட்டைகளால் தான் அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்குன்ற மாதிரி ஒன்று கேள்விப்பட்டேன். அது அந்த அளவுக்கு
ஆமா, அதுவும் ஒண்ணு. இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெபிலிட்டி கூடும் அதுக்கு, ஏன்னா ஒரு ஒரு அவ்வளோ ஒரு இந்த நீளமான முட்டை வந்து அந்த பேர்டோட குளோக்கான்னு சொல்லுவாங்க, அந்த குளோக்கா மூலமா வெளியே வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அதான் சொல்றேன்ல, இது வந்து எந்த ஒன்னும் இல்லை, இது வந்து பேர்ட்ஸ்ன்னு சொல்றதை விட நான் மனிதர்களுக்கு சொல்லவா, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரேட் ஆஃபே பண்றோம். இப்போ நம்ம வந்து சுகப்பிரசவம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. நீங்க ஏற்கனவே அயன் கார்த்திகேயனோட ஒரு வீடியோல கூட நீங்க பேசியிருந்தீங்க, அதாவது அயன் வந்து கரெக்டா சொல்லியிருப்பாரு, யாரு எவன் சுகப்பிரசவம்னு பேர் வச்சான்னு தெரியல அப்படிம்பாரு. ஆமா, நீங்க தான் சொன்னீங்க, சாரி. ஏன்னா அது சுகப்பிரசவமே கிடையாது,
இயற்கை பிரசவம் அப்படின்னு சொல்லியிருந்து.
ஆமா, இயற்கை பிரசவம் ரொம்ப வலி மிகுந்த ஒரு விஷயம். அப்ப பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரேட் ஆஃப் பண்றோம் நம்ம. இப்போ என்ன ட்ரேட் ஆஃப் நடக்குது அப்படின்னா, பெரிய மூளை தலையுடைய குழந்தை வந்து எனக்கு வேணும், எனக்கு பெரிய மூளை வேணும், அதுக்காக இந்த வழியை நான் தாங்கிக்கிறேன். இந்த வலி என்ன கொள்ளாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு இயற்கை தேர்வு மூலமாக, ஏன்னா வலி இல்லாமல் சின்ன மூளையோட பிறக்கிற குழந்தை சர்வைவ் ஆகாது, அதனால இவங்க ஜீன் வந்து அந்த குழந்தையோடய நின்று போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த எலெக்ஷன் இந்த நேச்சுரல் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினியரிங் வேலை நடக்கும், நிறைய டிங்கரிங் நடக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி உருண்டையாக இருக்கிற முட்டையில் பார்த்தீங்கன்னா நிறையா உறஞ்சு போயிருக்கும், அந்த குஞ்சுகள் வெளியே வராமே செத்து போயிருக்கும், அந்த ஜீன் வந்து அங்கேயே முடிஞ்சிருது. ஆனால் எந்த முட்டை வந்து உடையாமல் இருக்கோ, எந்த முட்டையினால ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கோ, அது வந்து அந்த ஜீன் அந்த முட்டையிலேருந்து வெளியே வர கோழிகள் மூலமாக அதே ஜீன் வந்து பரவுது. ஏன்னா அந்த ஹனிபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹனிபீஸில் இந்த தேன் தேனீக்கள் வந்து இந்த கூடு கட்டுறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஜியோமெட்ரிக் டிசைனில் கட்டும்,
ஹெக்ஸகன் மாதிரியோ.
ஆமாம், ஹெக்ஸகன் மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி கட்டப்போ அது பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் அலௌடு இந்த அந்த ஸ்பேஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஒரு ஜியோமெட்ரி இருக்கும். அந்த அது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட்டாக இந்த பீஸ் தேனீக்களே யோசிச்சு செய்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட்டு ஒரு ஒரு சர்வைவல் மெத்தட். ஸோ பார்த்தீங்கன்னா இயற்கை அதான் சொல்கிறேன், டார்வின் சொன்ன இயற்கை தேர்வு மூலமாக ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு அடாப்டேஷன் இல்லாட்டி ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை வந்து நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணி வர முடியும்.
ஓகே, இப்போ இந்த பாலூட்டிகளே அது ஒரு எவல்யூஷன் சொல்ல முடியுமா? ஏன்னா நான் நம்ம எவல்யூஷனுடைய தேர்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், டைனாசஸ் பற்றி சொல்லும்பொழுது இந்த பாலூட்டிகள்ங்கிறது எப்படி உண்டாச்சு அப்படின்னா, அந்த எலி வகையிலிருந்து தான். அதாவது முட்டைகள் இருக்கும்பொழுது முட்டையை ஒரு இடத்துல கருவு வச்சுட்டு நம்ம வெளில வேறு உயிரினங்கள் போகிறதால மற்ற உயிர்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு அந்த முட்டையுடைய இதை அழிச்சிடுதுங்க அடுத்த கரு உண்டாகிறத. அப்போ வந்து என்ன பண்ணுது, முட்டையை வந்து தனக்குள்ளேயே வயிற்றுக்குள்ளேயே கருவு வச்சுட்டு தாங்கிட்டு நடந்து ஓடுற அது ஒரு விஷயத்தில் தான் பாலூட்டின்னு உண்டாகி, அப்புறமா வயிற்றுக்குள்ள இருந்து குட்டி போடுற ஒரு விஷயமே அந்த டைனோசர் அந்த எலி அந்த பீரியட்ல தான் உண்டாச்சுன்னு சொல்ல முடியும் இல்லையா? இது ஒரு எவல்யூஷன் சொல்ல முடியுமா?
ஆமாம்மா, கண்டிப்பாக. இப்போ இது வந்து டார்வின் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் காலகட்டத்தில் வந்து ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. அவர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உயிரோடு இருக்கும் விலங்குகள், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தொல்லியல் அச்சங்கள் ஃபாசில்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்பவே நம்ம அந்த ஸ்லோ ட்ரான்சிஷன் பார்க்குறப்பவே நமக்கு தெரியும் இந்த மாதிரி அடாப்டேஷன் அந்த விலங்கினங்கள் ஒரு அதாவது ஒரு 20-30 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு விலங்கினத்தோட தொழில் லட்சத்தை எடுத்து நம்ம பார்க்குறப்பவே அது எப்படி அடாப்ட் ஆகிருக்கு எப்படி சேஞ்ச் ஆகிருக்குங்கிறது நம்மளால சொல்ல முடியும். ஸோ நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதே அடாப்டேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விலங்குக்கும் வேறு வேறு மாதிரி அடாப்டேஷன் இருக்கும். சில அனிமலுக்கு பார்த்தீங்கன்னா விவிபாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டார்வின் காலத்திலே இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா இக்தியோசரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலங்கினம் ஜுராசிக் பீரியடில் வாழ்ந்தது. இது பார்த்தீங்கன்னா நம்ம டால்ஃபின் மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்டைல், மீன் கிடையாது, மேமல் கிடையாது, ஒரு ரெப்டைல், டைனோசர் இல்லை ரெப்டைல் வகையை சேர்ந்தது.
அந்த இக்தியோசரஸ் தமிழில்
ஊர்வன
ஓகே
ஊர்வன அந்த பாம்பு வகையை சேர்ந்தது, அந்த பாம்புகள் குரொக்கடைல் எல்லாம் பார்த்து.
ஓகே,
ஸோ அந்த இக்தியோசரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா போன இல்லை ரெப்டைல்ஸ் இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவோம், முட்டை போடும். எல்லா ரெப்டைலும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் முட்டை போடும். ஆனால் இத்தியோசரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குஞ்சுகளை அதாவது விவிபாரிட்டி அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக ஒரு லைவ் பர்த்தை கொடுக்கும். அதாவது அந்த வயிற்றுக்குள்ளே அந்த குட்டி வளர்ந்து வெளியே வரப்போ முட்டையாக வராது, குட்டியாகவே வரும். இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாசில் எவிடென்ஸே இருக்காது. அதாவது ஒரு இத்தியோசரஸ் வந்து அந்த குழந்தைய பறக்கிற நேரத்திலே இறந்து போய் மண்ணில் புதையுண்டு ஃபாசிலாக இருக்குது. நம்ம அதை பார்த்தே நம்ம சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அந்த டார்வின் சொல்கிற மாதிரி அந்த அடாப்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு விலங்கினத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ மேமல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு அடாப்டேஷன், எந்த விலங்கினத்துக்கு வந்து முட்டை போட்டு பரவாயில்ல நான் காப்பாற்றுப்பேன் அப்படி இருந்தால் அது முட்டையாகவே இருக்குது. ஸோ மேமல்ஸ் பார்த்தீங்கன்னா பிளசண்டாலாம் எவால்வ் ஆகி லைவ் பர்த் கொடுக்க ஆரம்பிக்குது. அதே பார்த்தீங்கன்னா விவிபாரிட்டி அதாவது முட்டையும் போடுவோம் ஆனால் முட்டையை வயிற்றுக்குள்ளே வச்சுக்கிட்டு குழந்தையை மட்டும் வெளியே தள்ளுவேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில விலங்கினங்களுக்கு இன்னும் இருக்குது.
அதாவது முட்டை வயிற்றுக்குள்ளேயே வச்சிருக்கோம், வெளில போடாம
வெளியே போடாது, அந்த வயிற்றுக்குள்ளேயே வந்து அந்த எக் டெவலப் ஆகி ஹேட்ச் ஆகி வெளியே தான் வரும். அது வந்து சில பாம்புகள்லயும் பாத்தீங்கன்னா அந்த விவிபாரிட்டி இருக்கு. ஏற்கனவே இருந்த சில விலங்குகளுக்கு அதாவது அழிந்து போன விலங்குகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த விவிபாரிட்டி வந்து இருக்கு.
ஓகே, அப்ப இப்ப இந்த டைனோசர்ஸ்ல இருந்து தான் பறவைகள் வந்ததுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? அப்ப டைனோசர் பீரியடுக்கு முன்னாடி பறவைகளே கிடையாதா? டைனோசர்ஸ்ல இருந்து எப்படி பறவைகள் எவல்வாச்சு?
இப்ப என்னாச்சு அப்படின்னா இப்போ ஒரு 250 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி தான் வந்து டைனோசர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எவால்வ் ஆகுது. என்ன ஆகுது அப்படின்னா இப்போ எவல்யூஷன் வந்து நம்ம எப்பயுமே லீனியரா தான் நம்ம யோசிப்போம். அதாவது ஏக்கு அப்புறம் பி
இல்ல அது ஒரு பிரான்ச் மாதிரி இல்லையா?
அது ஒரு பிரான்ச் மாதிரி. இப்போ ஏக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பி வராது, A1 வரும், A2 வரும்.
கரெக்ட்.
ஸோ அந்த பிரான்ச்சில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த டைனோசர் எவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா தெரப்போடா சோரப்போடான்னு சொல்லிட்டு ரெண்டு இதை பிரிக்கிறாங்க. தெரப்போடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீரெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரப்போடா வகையில் வரும், ரெண்டு காலில் நடக்கிற மீட் ஈட்டிங். சோரப்போடான்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 காலில் நடக்கிற ஹெர்பிவோரஸ்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாசிஃபிகேஷன் வரும், அதில் பார்த்தீங்கன்னா இடுப்பெலும்பை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க, அதாவது பேர்ட் ஹிப்னு சொல்லுவாங்க, பறவைகள் மாதிரி இடுப்பெலும்பு உள்ள ஒரு வகையான டைனோசர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெப்டைல் மாதிரி இருக்கிற இடுப்பெலும்புகள் கொண்ட ஒரு டைனோசர். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பல்லிகள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த மாதிரி இடுப்பெலும்புகள் கொண்ட விலங்கினங்கள் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு ஸ்பிளிட்டாக பிரியுது. ரெண்டு ஸ்பிளிட்டாக பிரியறப்போ ஒரு குரூப் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவைகளாக மாறிடுச்சு. அதாவது நீங்கள் ஒரு டைம் மிஷின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி போனீங்கன்னாவே ஒரு வகையான பறவைகளை நீங்கள் பார்க்கலாம். ஸோ வந்து டைனோசர் காலகட்டத்திலே, அதாவது டீரெக்ஸ் வாழ்ந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா பறவைகள் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா பறவைகள் வந்து தனியாகலாம் எதுவுமே கிடையாது, பறவைகள் அப்படிங்கிற ஒரு விஷயமே தனி கிடையாது. இப்போ பறவைகள் யாருன்னு கேட்டிங்கன்னா பறவைகள் வந்து வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ், மேமல்ஸ் மாதிரி, பாலூட்டிகள் மாதிரி வெப்பரத்த பிராணிகள். ஆனால் அதே நேரத்தில் ரெப்டைல்ஸ் மாதிரி முட்டை போடுது. ஸோ அதனால பறவைகள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி பறவைகள் வந்து டைனோசர் தான்.
ஆமாம் ஆமாம்.
ஸோ இந்த நம்மளை கேட்ட டைனோசர் அழிஞ்சு போச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை, அழியல. ஒரு வகையான டைனோசர் மட்டும் தான் அழிஞ்சு போச்சு, இன்னொரு வகை டைனோசர் இப்போ பறவைகள் நம்ம கூட இருக்கு. ஸோ பறவைகள் டைனோசர்லேருந்து பறவைகள் வந்ததான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பறவைகள் டைனோசர்கள் தான்.
ஓகே ஓகே, நம்ம இப்போ டார்வின்க்கு போயிடுவோம், நம்ம டைனோசர்ஸ் வரைக்கும் வந்துட்டோம் டார்வின்லேருந்து. இப்போ நம்ம சார்லஸ் டார்வின் எடுத்துப்போம். இப்போ மத நம்பிக்கையாளர்கள் பொதுவாகவே வந்து இது எவல்யூஷனை நம்புறது இல்லை நிறைய பேர், அதுக்காக அவரை வந்து நம்ம கார்ட்டூனில் வந்து பயங்கரமாக சார்லஸ் டார்வினை பழித்தோம், அவர் ஒரு மாதிரி எழுந்ததுலாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் சயின்டிஸ்ட்க்கு நடக்கிறது தான். இப்போ டார்வினை பற்றி சொல்லுங்கள், அவரை புரிஞ்சுக்கணும், அவருடைய சின்ன வயசு எப்படி இருந்தது, அவருக்கு எப்படி இதில் ஆர்வம் வந்தது. நீங்கள் அவருடைய கொள்ளுத்தாத்தாவே வந்து இந்த மாதிரி எவல்யூஷன் சம்மந்தமான இதுலேருந்துலாம் சொன்னீங்க. இப்போ அப்படின்னா அவங்க அந்த ட்ரெடிஷன் ஃபேமிலியிலேருந்து தான் வந்தாங்களா, அவர் இளமை காலம் எப்படி இருந்தது, அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா?
ஆமாம். ஸோ டார்வின் பார்த்தீங்கன்னா ஒரு 1899 தான் பிறந்தார், 1809 வந்து இங்கிலாண்டில் பிறக்கிறாரு, ஷூஸ்பெரின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் பிறக்கிறாரு. ஸோ அவர் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அவர் வந்து ஒரு ஸ்கூலில் சேர்த்துருவாங்க. ஸோ டார்வின் வந்து ஸ்கூலுக்கு போவார், ஆனால் அவர் வந்து என்ன தான் ஸ்கூலுக்கு ஒரு 10-15 வயசுலேயே ஸ்கூலுக்கு போகிறப்ப அவருக்கு ஸ்கூல் மேலே ஒரு பெரிய நாட்டமே கிடையாது. ஸோ எனக்கு ஸ்கூல் பிடிக்கவே இல்லை, அது ஒரு வேர்டு கூட எழுதியிருப்பார் அவர் ஆட்டோ பயோகிராஃபியில், அதாவது இந்த ஸ்கூல் வந்து நேரோ அண்ட் கிளாசிக்கல் அப்படிம்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தேவையில்லாத விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு. ஒரு அதாவது பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கு ஐன்ஸ்டைனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிடிக்கல.
ஆமாம், அதனாலே நம்ம பசங்க நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு போகிறோன்னா விஞ்ஞானி
நினச்சிக்கிறாங்கல்ல. ஐயோ அந்த மாதிரி வச்சுக்கூடாது, கண்டிப்பாக எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும். ஏன்னா அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேற, நான் கோபிநாத் சொல்கிற மாதிரி ஸ்கூலுக்கு போகாமல் பெரிய ஆளுகளை பார்த்தீங்கன்னா 5 பேர் சொல்லுவீங்க, 10 பேர் சொல்லுவீங்க, 11 பேர் 11வது சொல்லுவீங்க சொல்ல முடியாது.
ஆமாம், எல்லாம் காமராஜர் நம்ம ஊரில் காமராஜரோட நிறுத்திப்பாங்க, அதுக்கு மேலே போக மாட்டாங்க.
ஆமாம்,
காமராஜர் வந்து படிக்கலன்னு சொல்றியே, ஆனா காமராஜர் எதுக்கிட்ட அதிகமா உழைச்சாருன்னு கேட்டா அடுத்தவங்க படிக்க உழைச்சாரு அப்படின்னு
சொல்லுவாங்க. அதனால இல்ல இல்ல, நம்ம முன்னோர்கள் மாதிரி மாடு மேய்க்க போனோம் அப்படின்னு சொன்னா கேட்கக்கூடாது, கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகணும், நல்லா படிச்சு பெரிய ஆள் வரணும் நம்ம. ஆனா என்ன பண்ணாங்கன்னா டார்வின் விஷயத்துல வந்து வேற, அவரை ஸ்கூல் விட்டு
அனுப்பிச்சிட்டாங்க.
ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா டார்வின் வந்து ஒரு ஏழையான குடும்பத்துல பிறக்கல. டார்வின் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர் குடும்பம். சோ அவங்க வந்து பரம்பரை பணக்காரர்கள் மாதிரி. சோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா டார்வினோட அப்பா பாத்தீங்கன்னா லைக் அவரு கூட அவரு டாக்டர் அவர். சோ அவர் டார்வின் அவங்க அப்பா கூட வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா ஹாஸ்பிட்டலுக்குலாம் போவார் அவர். ஸோ என்ன அப்படின்னா அப்படி ரவுண்ட்ஸ் போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா சரி ஓகே அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா சரி பரவாயில்ல டார்வின் அதுக்கு கொண்டு போய் நான் என்னைய மாதிரி ஒரு டாக்டர் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடின்பரோ யூனிவர்சிட்டிக்கு
அனுப்பிச்சிருவாங்க.
ஸோ டார்வின் வந்து போயிடுவார் அங்கே எடின்பரோ யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு டாக்டர் படிக்கிறதுக்கு ஒரு வருஷம் உட்காந்துருப்பாப்புல, ஆனால் அதை விட்டு வெளியே வந்துடுவார், நான் எனக்கு பிடிக்கல நான் வெளியே வந்துடுறேன் அப்படிம்பார், ஒரு 2 வருஷத்துலேயே வெளியே வந்துடுவாப்புல. ஏன் அப்படின்னு கேட்டால் எனக்கு இந்த ரத்தம் இந்த பெயின், ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் முறைகள் வந்து சர்ஜரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும், ஆம்புடேஷன் நடக்கும், ப்ரெஸ்ட் கேன்சர் அப்படின்னா அனஸ்தீஷியா எல்லாமே கட் பண்ணுவாங்க இதை. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி டார்வின் வந்து 2 வருஷத்துலேயே ஸ்கூல் விட்டு வெளியே நின்றுவார், எனக்கு வேண்டாம் டிகிரியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவார். பார்த்தீங்கன்னா அவர் சும்மாவே வீட்டில் உட்காந்துருக்கறனால என்ன பண்ணுவாங்கன்னா அவர் பேசாமல் சரி பரவாயில்ல சரி உனக்கு மெடிசன் வேணாம் நீ வந்து ஒரு ஜென்டில்மேன், ஏன்னா அவங்க இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா அந்த விக்டோரியன் பீரியட்ல வந்து ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா போயிட்டு எலைட்டாக இருப்பாங்க, கவர்மெண்ட் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே பரவாயில்ல கேம்பிரிட்ஜ் போ, உனக்கு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் சேர்த்து விட்டு ஒரு கிளரிக்கல் ஸ்டடீஸ் நீ போய் ஒரு இதாக படி அப்படின்பாங்க. ஸோ அங்கே போவார். அங்கே போயிட்டு என்ன பண்ணுவார், அங்கே பண்ணீங்கன்னா லாட்டின் க்ரீக் அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ கேம்பிரிட்ஜில் உட்காந்துருப்பாப்புல, கேம்பிரிட்ஜில் உட்காந்துட்டு பெருசாலாம் அவருக்கு இஷ்டத்தோட படிக்க மாட்டாப்புல, அவரு ஒரு விஷயத்தை பண்ணுவார். என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் கடைசியில் அங்கேதான் பிஏ வாங்குவார், பிஏ டிகிரி ஒன்று இருக்கும், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வாங்குவார், நல்ல ரேங்க்ல வந்து முடிச்சிருவாப்புல. ஆனால் டார்வின் அதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா இயற்கை மேலே அவருக்கு பயங்கரமான ஒரு நாட்டம் இருந்துச்சு. என்ன பண்ணுவார் அப்படின்னா, பயங்கரமான பீட்டில் கலெக்டர், இந்த வண்டுகள்னா அவருக்கு வந்து பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா, எப்பப்போ நேரம் கிடைக்குதோ பின்னாடி ஒரு காட்டுக்கோ ஒரு கார்டனுக்கோ போயிட்டு வண்டு பிடிக்க ஆரம்பிச்சிருவார்.
என்ன பண்ணுவார்,
அவர் பிடிச்ச சேகரித்து வச்சிருப்பாரு, என்டமாலஜி, இந்த என்டமாலஜிக்கல் கலெக்ஷன் ஒன்று என்ன போய் பின் பண்ணி வச்சிருவாங்க. அந்த வண்டுகளை கொண்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பின் பண்ணி கலெக்ஷனாக வச்சிருப்பாங்க. டார்வினோட கலெக்ஷன் இன்னுமே எடின்பரா யூனிவர்சிட்டியில இருந்து இருக்கு. அவர் கலெக்ட் பண்ண வண்டுகள் ஃபுல்லாமே இன்னும் இருக்கு. ஸோ டார்வினோட கலெக்ஷன். ஸோ ஒரு காலகட்டத்தில் என்ன, அவர் எவ்வளோ ஒரு ஃபாண்ட் ஆஃப் கலெக்ஷன்னா, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அவர் சும்மா ஒரு தடவை போயிட்டு இருப்பாரு, ஒரு கையில் ஒரு வண்டை பிடிச்சிருவாரு, இன்னொரு கையில் இன்னொரு வண்டை பிடிச்சிருவாரு, ரெண்டு கையில வண்டு இருக்கு. சரி என்ன பண்றது அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்போ இன்னொரு வண்டு பாப்பாப்புல, அந்த வண்டை பார்த்தோன்னே அவரு கலெக்ஷன்லயே இல்லாத ஒரு வண்டு. ஆஹா, இந்த வண்டு கிடைச்சிருச்சு, சரி ஓகே, இது என்ன பண்றது, ஆனா ரெண்டு கை தானே இருக்கு டார்வினுக்கு. என்ன பண்ணுவாருன்னா, கையில இருக்கிற வண்டத்துக்கு வாயில போட்டுவாரு, வாயில போட்டு மூணாவது வந்து கையில தூக்கிட்டு நடப்பாப்புல. ஆனா அவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, அவர் வாயில போட்ட வண்டு வந்து பம்பாடியர் பீட்டில். பம்பாடியர் பீட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா, அது உடம்புக்குள்ள ரெண்டு டைப் ஆஃப் கெமிக்கல் வச்சிருக்கும். தன்னை யாராவது ஒருத்தங்க அட்டாக் பண்றாங்க அப்படின்னா, அந்த ரெண்டு கெமிக்கலை ஃபியூஸ் பண்ணி ஒரு பயங்கர அப்னாக்சியஸான ஒரு கெமிக்கலை பீச்சு எடுத்தோம். டார்வின் வாய்க்குள்ள போட்டது வந்து ஒரு பம்பாடியர் பீட்டில், அது கோவப்பட்டு வாயில கெமிக்கல் பீச்சு.
ஸ்லைட்டான விஷயம் இல்லாது,
ஆமா ஸ்லைட்டான விஷயம். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, துப்பிடுவார். அதை துப்புனது இல்லாம கையில இருக்க ரெண்டு பீட்லையும் விட்டுருவாப்புல. இதை பத்தி லேட்டரா ஒரு புக்ல எழுதுவாப்புல, என்னோட பெரிய தப்பே நான் வாயில போட்டதான், மூணு பீட்டிலும் போச்சே அப்படிம்பாரு. ஸோ அது ஒரு விஷயம். லேட்டரான் வந்து பார்த்தீங்கன்னா அதே சொல்லுவார், இந்த இவ்வளோ ஏகப்பட்ட டைப் ஆஃப் பீட்டில்ஸ் இருக்கு, இவ்வளோ வகையான பீட்டில்ஸ் இருக்கு. அங்கே தான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஸ்பார்க்கே வருது டார்வினுக்கு. பீட்டில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஸ்பீஷீஸ் இருக்கு. அதை பார்த்தோன்னே அவரே சொல்லுவார், கிரியேட்டர் இருக்கார்ல, இந்த உலகத்தை படைச்சவருக்கு வந்து பீட்டில் மேலே மட்டும் ஏன் அவ்வளோ ஒரு நாட்டம், எதுக்கு இவ்வளோ டைப் ஆஃப் பீட்டில் படைக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அங்கே தான் அந்த கேள்வி ஃபர்ஸ்ட் வருது, அதாவது ஏன் இந்த உலகத்துல இத்தனை வகையான உயிரினங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சும்மா வீட்டுல உட்காராம என்ன பண்றாரு அப்படின்னா, அங்கங்கயும் இந்த ஜென்டில்மேன் சைட்லோட பேசிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு காலகட்டத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி ஃபிட்ஸ்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்டன், ஒரு கப்பல் கேப்டன், இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இங்கிலாந்துல நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒவ்வொரு புது புது நாட்டுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெடிஷன் ஒன்று போகுது, இந்த உலகத்தை சுத்தி வரப்போகுது. அதுக்கு வந்து ஒரு ஷிப்போட அப்ப என்னாச்சுன்னா, அவங்க எல்லாம் ஜென்டில்மேன் தானே. ஸோ கேப்டன் வந்து எல்லாருக்கூடையும் பேச மாட்டாப்ல, கப்பல்ல இருக்கிற மாலுமிகள் கூட நான் பேச மாட்டேன், எனக்கு துணையா ஒருத்தர் வேணும், என்னோட சைக்கிள்ல இருக்கிற எலைட்டான ஒரு ஆள் வேணும். ஆனா அவங்க வந்து ஒரு நேச்சுரலிஸ்டா இருக்கிறது நல்லது, அதாவது இயற்கையை பத்தி தெரிஞ்ச ஒரு ஒருத்தவங்களா இருந்தா நல்லது அப்படிம்பாங்க. டார்வினை வந்து டார்வினோட ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணுவாரு, நீ சும்மா இருக்கல, நீ போய் அந்த பீகிள், அந்த HMS பீகிள் சொல்லுவாங்க, HMS பீகிள்ல வந்து ஃபிட்ஸ்ராய் போறாரு, அவர் கூட போறியா அப்படின்னு கேட்பாரு. டார்வின் அவங்க அப்பாட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த கப்பல் ஏறி போவார். அஞ்சு வருஷம் அந்த இது நடக்குது. அந்த பீகிள் வாயேஜ் தான் டார்வினோட வாழ்க்கையை புரட்டி போட்டது. ஏற்கனவே இருந்த கேள்விகள் அவருக்கு இருந்த பீட்டில் பற்றி மட்டும்தான் இருந்தாரு. ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டங்களுக்கும் போறாரு, ஒவ்வொரு ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, இந்த எல்லா இடத்துக்கும் போறப்போ இந்த மாதிரி
பல்வேறு பறவைகள் மூக்கு அப்பதான் பாக்குறாருல்ல.
ஆமா, அப்பதான் என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து கேலபாகஸ் சொல்லிட்டு ஒரு ஐலண்டுக்கு போறாரு. கேலபாகஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வல்கானிக் ஐலண்டு, எரிமலைகள் வந்து பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அந்த குமரதுனால அந்த தீவுகள்லாம் உருவானது. ஸோ கேலபாகஸ்ல போனவொடனே என்ன பண்றாருன்னா, அங்க ஃபின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவைகளை பாக்குறாரு. ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபின்சஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டைப் ஆஃப் ஃபின்சஸ் பாக்குறாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, கேலபாகஸ் ஐலண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு தீவுல பாத்தீங்கன்னா ஆமைகள் பாக்குறாரு. அந்த ஆமைகளுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து சின்னதா இருக்கு, இன்னொரு ஆமைகளுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து நீளமா இருக்கு. ஸோ அங்கதான் அவருக்கு ஒரு கேள்வி கிடக்கு, ஏன் இந்த தீவுல இருக்கிற ஆமைகளுக்கு கழுத்து சின்னதா இருக்கு, அந்த தீவுல இருக்கிற ஆமைகளுக்கு கழுத்து நீளமா இருக்கு, ஏன் ஃபின்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஃபின்சஸ்க்கு வந்து ரொம்ப திக்கான பீக் இருக்கு, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நீளமான பீக் இருக்கு அப்படின்னு கேட்கறப்பதான் அடாப்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வராது. அதாவது ஒரு கடினமான நட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு விதையை வந்து உடைக்கணும் அப்படின்னா அந்த ஃபின்சுக்கு பார்த்தீங்கன்னா பீக் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இல்ல ஒரு பறவையில் ஒரு ஒரு பூவில் இருக்கிற நெக்டாரை உறிஞ்சி எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபின்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீளமான ஒரு ஸ்லெண்டரான பீக் இருக்கும். அதாவது ஒரு பெரிய கேக்டஸ், அதாவது தரையோட தரையா இருக்கிற செடிகள் நிறைந்த ஒரு தீவுல பாத்தீங்கன்னா அந்த கழுத்து நீளமா இல்லாம கழுத்து குட்டையா இருக்கும். ஆனா எந்த இடத்துல வந்து செடிகள் வந்து ஒரு அளவுக்கு மேல இருக்கோ அதை சாப்பிட்றதுக்காக இந்த ஆமைகளோட கழுத்து நீளமா இருக்கும். ஸோ அங்கதான் அவருக்கு அந்த கேள்வி வரும். அவர் வந்து என்ன பண்ணார், டார்வினுக்கு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து டார்வின் வந்து மெட்டிகுலஸா நோட்ஸ் எடுப்பார். டார்வினோட லெட்டர் வந்து காலேஜ்ல இருந்து அவர் சாகிற வரைக்கும் அவர் வந்து ஏகப்பட்ட லெட்டர் எழுதியிருக்காரு, ஆயிரக்கணக்கான லெட்டர் ஜேர்னல் நோட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. இன்னும் இருக்கு அந்த டார்வினை பத்தி. அதான் இன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து டார்வினை பத்தி ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா நம்ம போய் ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா அவர் எழுதின லெட்டர் எல்லாமே இருக்கு, டெய்லி எழுதி வாப்பில், டைரி எழுதி வாப்பில். ஸோ இது எல்லாமே எழுதி 5 வருஷமா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எழுதி வைக்கிறாரு, எல்லாமே எழுதி வைக்கிறாரு. ஆனா டார்வின் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் மல்டி டிசிப்ளினரி ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து ஒரு பயாலஜிஸ்ட் மட்டும் கிடையாது, அவர் ஆல்சோ ஒரு ஜியாலஜிஸ்ட். அவர் போறப்போ சார்ல்ஸ் லைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு ஜியாலஜிஸ்ட், அவர் ரொம்ப ஒரு இங்கிலாந்துல பெரிய ஆளு, அவர் எழுதின ஒரு புக் எடுத்துட்டு போவார். ஸோ சார்ல்ஸ் லைலோட புக் எடுத்துட்டு போறப்போ பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு எர்த்குவேக் நடக்கும், ஒரு ஒரு பூகம்பம் வரும். அந்த நிலநடுக்கம் வந்த உடனே பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் நடக்கும். உடனே இவர் போய் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இந்த நிலநடுக்கம் எப்படி நடக்குது. நிறைய பாறைகளை கலெக்ட் பண்ணுவார், நிறைய ஃபாசில்ஸை கலெக்ட் பண்ணுவார். இது எல்லாத்தையும் வந்து அவர் வந்து கரெக்டா இந்த பாறை தான் இது பாறை அப்படின்னு. அவர் வந்து அமெச்சூர் ஜியாலஜிஸ்ட் தான், அவர் வந்து அதை காலேஜ்ல படிக்கல. லயலோட புக்கை படிச்சுட்டு இந்த உலகம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத ஒரு ஐடியா வச்சுட்டு தான் இது பண்ணார். ஸோ இந்த எல்லா எடுத்துட்டு எல்லா ஐடியாவும் சேர்ந்து எழுதி வச்சுட்டு திருப்பி வந்துடுறாரு, அதாவது இங்கிலாந்துக்கே திருப்பி வர்றாரு 5 வருஷம் கழிச்சுட்டு. வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஜியாலஜிக்கல் சொசைட்டி லண்டன்ல போயிட்டு ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் பப்ளிஷ் பண்ணார். ஸோ வந்து எடுத்த உடனே ஆரிஜினல் ஸ்பீஷிஸ் எழுதவே இல்லை, அவருக்கு எவல்யூஷன் அப்படிங்கிற வார்த்தையே உடனே வரல. வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல போச்சுன்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் அந்த வாயேஜுக்கு அப்புறம்
தான் அவருடைய இளமை காலத்துல இந்த பயணம் ஆரம்பிச்சிருச்சு.
ஆமா, அவர் 22-23 வயசுல இது ஆரம்பிச்சிருச்சு.
ஓகே ஓகே.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவர் கல்யாணம் ஆகுது. அவர் வந்து கல்யாணம் ஆகுது. அதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து டார்வின் வந்து அவரோட கசின் அவர் சொந்தக்கார பொண்ணு எம்மா வெஜ்வுட்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணிட்டோடனே அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எழுதுவாப்புல கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, அப்படி கல்யாணம் பண்ணா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எழுதி வைப்பார். ப்ரோஸ் அப்படின்னா என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஒரு கூட ஒரு பொட்டாட்டி இருப்பா, என் குழந்தைங்களாம் வரும். அவருக்கு குழந்தைகள் எல்லாம் பிறக்கும், அதுல பாத்தீங்கன்னா சில குழந்தைகள் இறந்துரும் சின்ன வயசுலயே. அதுவே ஏன்னா அவரு அவ்வளவு ஒரு ஜீனியஸ், ஏன் ஜார்வின் ஒரு பெரிய ஜீனியஸ்னு சொல்றேன்னா அவருக்கு அந்த குழந்தை இறந்து போயிடும். அப்பதான் இவர் வந்து அவர் கேள்வி கேட்பாரு, ஏன் எனக்கு என் குழந்தைகள் இறக்குது, ஏன்னா நான் சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணேன், சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணதுனாலதான் இந்த ஃபால்ட்டி ஜீன் நம்பரும் என்னோட குடும்பத்துக்குள்ளேயே இருக்கு, அதனாலதான் என்னவோ என் குழந்தைகள்லாம் இறக்குது அப்படிங்கிறாரு. இது வந்து ஜெனெடிக்ஸ் வரதுக்கு முன்னாடியே
டார்வின் வந்து
ஜீனுங்கிற வார்த்தை அவர் யூஸ் பண்ண மாட்டாரு. அவர் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவார், ஒரு இன்ஹெரிட் ஏன்னா ஜீன்ங்கிற வார்த்தை அப்ப கிடையாது. ஜீன்ங்கிற வார்த்தை வந்து லேட்டரா பேட்டிசன் ஒருத்தர் தான் சொல்லுவார். ஸோ அந்த காலத்துல வந்து இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. சோ ஒருவேளை என்னோட இன்ஹெரிட்டன்ஸ் தான் தப்பா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு
டார்வின் இன்ஹெரிட்டன்ஸ்னா மரபு வழி இல்ல.
ஆமா, மரபு வழி, ஒரு ஒரு தாய் தந்தையில இருந்து குழந்தைகளுக்கு போறது இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது.
ஓகே ஓகே.
சோ அது சொல்லுவாங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அவரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வேலை செய்வாரு. அவர் வந்து சும்மாவே இல்லைங்க, அவரு யார் வந்து சும்மாவே இல்லை. கோரல் ரீஃப் பத்தி படிச்சாரு, ஏர்த் வம்ச பத்தி படிச்சாரு. அப்புறமேட்டு புறாக்கள் இருக்கு பாத்தீங்களா, புறாக்கள் பத்தி படிப்பாரு. அவருக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும், வீட்லயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நாய் வளர்த்தாரு. சோ நாய்கள் பத்தி படிச்சாரு. பார்னக்கல்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு பீச்சுக்கு போனீங்கன்னா சின்ன சின்ன ஒரு பிரமிடு மாதிரி ஒரு குட்டி ஒரு அனிமல் ஒன்று இருக்கு, கிரஸ்டேஷியன், ஒரு பிரான் வகையை சேர்ந்தது. அந்த பார்னக்கலை பத்தி 3 புக் எழுதினாரு. அவ்வளவு ஒரு போரி, ஏன்னா அவருக்கே வெறுத்து போயிருங்க கடைசியில், ஏன்னா பார்னக்கலை பத்தி ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அப்படின்னாரு. சோ அப்புறமேட்டு என்ன ஆகுது அப்படின்னா கல்யாணம் ஆன உடனே என்ன பண்ணுவாருன்னா எவல்யூஷன் பத்தி ஒரு புக் எழுதிடுவாரு. ஒரு 1842-3 வந்து அந்த புக் எழுதிடுவாரு. 36 பேஜ் தான் இருக்கும் அது, வெறும் 36 பேஜ். அதை படிச்சுட்டு ரொம்ப நாள் அந்த புக்கை அப்படியே வச்சிருவாப்ப, ஏன்னா டார்வினுக்கு வந்து இதை வந்து வெளியே சொல்றதுக்கு வந்து ஒரு பயம். ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து, ஏன்னா டார்வின் நம்புனது வந்து எவிடன்ஸ் வேணும், எனக்கு வந்து எவிடன்ஸ் இருந்தாதான் நான் பப்ளிஷ் பண்ணுவேன். அதனால அவருக்கு கலெக்ட் பண்ண எவிடன்சஸ் நிறைய நிறைய இருக்கு. பீகில்ல போன எவிடன்சஸ் இருக்கு, நாய் வளர்த்தாரு, பூனை இது பீஜன் வளர்த்தாரு, ஏர்த்வம்ஸ் வளர்த்தாரு, இந்த எல்லா எவிடன்சஸும் இருக்கு. செடி வரைக்கும் வளர்ப்பாரு அவர். வளர்த்துட்டு அந்த எவிடன்ஸ் பத்தாது பத்தாது பத்தாதுன்னே இருந்தார்.
என்னங்க நீங்க அப்பெல்லாம் வந்து பிளாக் ரைட்டிங் மாதிரி இல்ல, அப்பெல்லாம் யாரோ ஒரு பிளாக் போட்டா இப்ப எவிடன்ஸ் சொல்லி வீடியோல பேசுறாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல போல இருக்கு.
அந்த மாதிரி ஏன்னா டார்வின் வந்து இந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனே கிடையாது, இதே கிடையாது. இது வந்து எப்போ நான் இந்த டிலே பண்ணுவார், இந்த எனக்கு எவிடன்ஸ் வேணும் எவிடன்ஸ் வேணும், அது கடைசியில் இவருக்கே ஒரு பிரச்சனையா வரும். அதுக்கப்புறம் அந்த புக்கை பப்ளிஷ்லாம் பண்ண மாட்டார், எழுதி வச்சிருப்பாப்ல. அப்புறமேட்டு என்ன பண்ணுவார்னா, அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜோசப் டால்டன் ஹூக்கர்னு சொல்லிட்டு ஒரு பாட்டனிஸ்ட், அவர் வந்து டார்வினோட ரொம்ப ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் வந்து இவர் அந்த 36 பேஜ் கூடிய நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி படிப்பாப்ல. படிச்சுட்டு சொல்லுவார், இவ்வளோ அருமையான ஒரு கான்செப்ட் இருக்கு, இதை நீங்கள் ஏன் எழுதாம வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எழுத சொல்லுவார் டார்வினா, எழுதி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே டார்வின் எழுதிடுவாப்ல. அதே வருஷமே உட்காந்து ஒரு 250 பேஜ் வரைக்கும் எழுதிடுவார். அப்போதான் என்ன ஆகும் அப்படின்னா, டார்வினுக்கு ஒரு பயம், இதை வந்து நான் வெளியே சொன்னால் பிரச்சனை ஆகுமே அப்படின்னு. அதே வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு வருது, ராபர்ட் சேம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து த வெஸ்டிஜஸ் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாப்புல. அந்த புக்கில் வந்து பரிணாம வளர்ச்சி எப்படி நடக்குது அப்படிங்கிறது வந்து லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதை அந்த புக்கை வந்து அதில் என்ன பண்ணுவார்னா, கடவுள் உலகத்தை பழைச்சாரு, அதுக்கப்புறம் விலங்கினங்கள்லாம் அதுவாக சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக டச் பண்ணியிருப்பார். அந்த புக்கை படிச்சுட்டு இந்த விக்டோரியன் சொசைட்டில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும், எப்படி நீ சொல்ல போச்சு அப்படி போச்சுன்னு பயங்கர. ஏன்னா ராபர்ட் சேம்பர்ஸ் சொல்லவும் மாட்டார் ஃபர்ஸ்ட், அந்த புக்கை பப்ளிஷ் பண்ண அனானிமஸா பப்ளிஷ் பண்ணிடுவாரு. ரொம்ப நாள் கழிச்சு தான் ராபர்ட் சேம்பர்ஸ் தான் எழுதுனதுன்னு தெரியும். பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை பார்த்தோன்னா டார்வின் உட்காந்துருவாரு, ஐயோ
ஒரு டெமோ பாத்துட்டாரு,
ஒரு டெமோ பாத்துட்டாரு, பிரச்சனையா இருக்குமே அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீகிள் பத்தி ஒரு புக் எழுதுவாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, 1850 தான் வந்து ஒரு 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 பிரச்சனை நடக்குது. அதாவது டார்வினோட ரொம்ப செல்ல மகள் வந்து ஆனா டார்வின், ஆனா வந்து இறந்து போயிடுவாங்க. ஆனாவுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு, ஆனா வந்து இறந்து போயிடுவாங்க. இப்போ ஆனா வந்து டார்வினுக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போதான் வந்து டார்வின் வந்து கோவப்படுவார், அவருக்கு வந்து கடவுள் மேலேயே ஒரு கோவம் வரும், இந்த சின்ன பொண்ணை போய் நீ எப்படி கொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் மேல வந்து ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிப்பாரு, சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டார்வினுக்கு வந்து நிறைய நோய்கள் இருந்துச்சு. இந்த ஒரு அப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க, இதனால என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவார், போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவருக்கு 9 பசங்க இருந்தாங்க, அந்த 2 பசங்க இறந்து போயிருவாங்க, ஆனாவும் இன்னொரு பையனும் இறந்து போயிருவாப்ல. ஒருத்தர் ஒரே ஒரு பையன் மட்டும்தான் 1928 இறந்து போவார். டார்வினோட சொந்தத்துல வந்த ஒருத்தர் வந்து டார்வின பத்தி ஒரு புக் டார்வின்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புக்ல பாத்தீங்கன்னா டார்வின் ஆனா ஆன் அந்த ஆனி வந்து இறந்த காலகட்டத்தில இருந்து புக்கு பப்ளிஷ் பண்ண வரைக்கும் இருந்த காலகட்டத்தை அவ்வளவு அருமையா சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் டார்வினுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஹக்ஸ்லி எல்லாருமே வருவாங்க, அப்புறம் சார்ல்ஸ் லைல் எல்லாமே நிறைய பேர். அதான் சொல்கிறேன் இல்லை, இந்த புது புது ஆராய்ச்சிகள்லாம் சேர்த்து ஒரு புக்காக எழுதிடுவார், கடைசியில் எழுதிடுவார், பப்ளிஷ் பண்ண போகலான்னு நினைக்கிறப்ப தான் ஒரு பெரிய இடி விடுவோம். அதாவது மலேசியாவிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு லெட்டர் எழுதுவாப்பில், ஆல்ஃபிரட் ரசல் வாலஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஸோ வாலஸ் வந்து டார்வினோட ஃபேன். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலிஸ்ட்டு, அவர் பார்த்தீங்கன்னா மலேசியா இந்தோனேஷியாவில் வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டார்வினுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு, டார்வின் நான் வந்து ஒரு ஒரு தியரி இருக்கு எனக்கு, இந்த உயிரினங்கள்லாம் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து யோசிச்சிருக்கேன், இது கரெக்டாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டார்வினுக்கு அனுப்புகிறாரு.
அவர் இவர் டார்வின் யோசிச்சது அனுப்பிட்டாரோ,
டார்வின் யோசிச்சது அப்படியே அதே நேச்சுரல் செலெக்ஷன் இருக்கும். அதில் டார்வின் வந்து இடிஞ்சு உட்காந்துருவார், நான் வந்து ஒரு 30-40 வருஷமா வந்து கட்டி காப்பாற்றின ஒரு விஷயத்தை வந்து ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இடிஞ்சு போய் நான் பப்ளிஷே பண்ண மாட்டேன்னு
விட்டுருவார். அப்படி பார்த்தா யூடியூபர்ஸ் யாருமே வீடியோவே போட முடியாது. நம்ம ஒரு வீடியோ போடலாம்னு எடுத்து பார்த்தா கொட்டி வச்சிருப்பாங்க வீடியோவே. சில டைம் நம்ம வந்து கரண்ட் நியூஸை போடுறோம்னு பார்த்தா எக்கச்சக்கமான கொட்டிருப்பாங்க, சி போங்கடா இது போடவே தேவையில்ல அப்படின்னு நான் எடுத்து வச்ச வீடியோவே எக்கச்சக்கம்.
ஆமா, அப்போ இதுல பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்கான்செப்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய ஒரு தப்பு தவறுமா சொல்றது என்ன பண்ணுவாங்கன்னா, டார்வின் திருடிட்டாருன்னு சொல்லுவாங்க. வாலஸோட கான்செப்டை திருடிட்டாரு, இல்ல இல்ல டார்வின் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது.
அவர்
ஏன்னா ரசல் எழுதின லெட்டர் இருக்கு, டார்வின் எழுதின லெட்டர் எல்லாமே இருக்குங்க. அதாங்க டார்வினுக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம், அதனால எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காப்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுவார்னா, டார்வின் வந்து திருப்பி ரசலுக்கு எழுதுவாப்ல, இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு, நான் இதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே ரசல் ஒரு ஜென்டில்மேன். அப்போ ரசல் என்ன சொல்லுவார்னா, அவரும் கொஞ்சம் லைட்டா இடிஞ்சு போயிருவாரு, ஐயோ அவ்வளோ பெரிய ஆளே ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டாரு, நம்மளாம் என்ன பண்றது அப்படின்னா. அப்ப டார்வின் என்ன சொல்லுவாரு, பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பப்ளிஷ் பண்ணுவோம், நானும் கண்டுபிடிச்சிருக்கேன் நீயும் கண்டுபிடிச்சிருக்க, நானே பண்ண மாட்டேன் நீயும் தனியா பண்ண வேணாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவேன். ரசல் ஒத்துப்பாரு, ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு.
பயத்துல இருக்குல்ல ரெண்டு பேரும் தனியா பயமார்க்னு கூட ஆள் கிடைச்ச மாதிரி
அங்கதான் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, அது வந்து அப்போ ரீடிங் சொல்லுவாங்க, அது ராயல் சொசைட்டில போய் படிப்பாங்க, படிச்சு காட்டுவாங்க இதான் என்னோட தியரி அப்படின்னு. அந்த தியரியை படிச்சுட்டாங்க, டார்வின் வந்து படிச்சு முடிச்சுட்டாப்ல ப்ரெசென்ட் பண்ணிட்டாரு, யாருமே கேள்வினா கேட்கல எழுந்துச்சு போயிட்டாங்க. ஒரு யாருக்குமே, ஏன்னா அப்ப யாருக்குமே வந்து அது அந்த அந்த ஐடியாவோட இன்டென்சிட்டி புரியல.
எல்லாருமே
ஃபர்ஸ்ட் ரீடிங்லேயே வந்து ஏன்னா என்னே இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஆரிஜினல் ஸ்பீஷிஸ் பப்ளிஷ் பண்ணப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது. இல்லை இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடியே பப்ளிஷ்
பண்ணிட்டாங்க.
அந்த ரீடிங் அந்த அந்த சயின்டிஸ்ட் சர்க்கிளே சொன்ன உடனே அவ்வளோ எதிர்ப்புலாம் வரல, மறந்துட்டாங்க எல்லாருமே. அப்புறம் டார்வின் என்ன பண்ணுறாரு, சரி பரவாயில்ல நான் இப்போ வந்து டெக்னிக்கலாக எழுதக்கூடாது, டெக்னிக்கலாக எழுதுனா இவங்களுக்கு மட்டும் தான் போய் சேரணும், பொதுமக்களுக்கு போய் இந்த ஐடியா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், 1859 புக்காகவே பப்ளிஷ் பண்ணிடுவார். இன்ஸ்டன்ட் ஹிட், ஒரு 1200 காப்பீஸ் வைப்பாரு, ஒரே நாளில் முடிஞ்சிடும். எல்லாரும் அப்பதான் எழுதுவாங்க ஆன் த ஆரிஜினல் ஸ்பீஷிஸ் ஒரு புக் எழுதுவாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆரிஜினல் ஸ்பீஷிஸ் வந்து சின்ன வேர்டு தான், ஆன் த ஆரிஜினல் ஸ்பீஷிஸ் பேஸ்ட் ஆன் நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லிட்டு நிறைய பை ஃபேவரட் ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா நீளமான ஒரு டைட்டில் அந்த புக்கை எழுதிடுவார். எழுதி பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சண்டைக்கு வருவாங்க. ரிச்சர்ட் ஓவன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் மியூசியத்தை தோற்றுவித்தவர் வந்து ரிச்சர்ட் ஓவன். அவர் பாத்தீங்கன்னா அவர் பெரிய அனாட்டமிஸ்ட், வேர்ல்ட்லயே பெரிய அனாட்டமிஸ்ட். அவருக்கும் இவருக்கும் சண்டை வந்துடும். டார்வின் வந்து எப்பயுமே ஒருத்தர் வந்து தப்பா சொல்லவே மாட்டாப்ல. இப்படி இங்க போய் டார்வினுக்கு பக்கத்து வீட்டுக்காரா இருந்து டார்வின் கூட சண்டை போட்டீங்கன்னா கூட என்னையா இப்படி பண்றான், பரவாயில்ல அவனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு விட்டுவாப்ல, அவ்வளவு ரொம்ப சாஃப்டான ஆளு. டார்வினே வந்து ஒரு ஆளா அப்படின்னு திட்டின ஆள் வந்து ரிச்சர்ட் ஓவன். ஏன்னா ரிச்சர்ட் ஓவன் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு கேரக்டர், பயங்கரமான சயின்டிஸ்ட் ஆனா ஒரு மட்டமான கேரக்டர். ரிச்சர்ட் ஓவனுக்கும் டார்வினுக்கும் சண்டை வரும். அப்பதான் ரெண்டு குரூப்பா பிரியும். நிறைய பேர் வந்து டார்வின் வந்து சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டாப்ல, இவர் வந்து ஒரு நாத்திகவாதி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான சண்டை வரும். பயங்கரமான சண்டை வந்து என்ன ஆகும்னா டார்வின் நல்லா முடியாது, ஏன்னா அப்பதான் அந்த அவரோட பொண்ணு ஆணி இறந்து போயிருக்கும். என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அவருக்கு சப்போர்ட்டா பாத்தீங்கன்னா ஹூக்கர், ஜோசப் டால்டன் ஹூக்கர், இது தாமஸ் ஹக்ஸ்லி. தாமஸ் ஹக்ஸ்லி தான் போய் வெஹிமெண்டா சண்டை போடுவார். என்ன எப்படி சண்டை போடுவார்னா, ஆக்ஸ்போர்ட்ல வந்து ஒரு டிபேட் நடக்கும். அந்த டிபேட்ல வந்து ஒரு பிஷப் வில்பர் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் ஆர்ச் பிஷப், அவர் வந்து டார்வின் சொன்னது தப்புன்னு சொல்லுவாரு. ஹக்ஸ்லி வந்து எடுத்தா அப்படி உட்காந்துட்டு இல்ல டார்வின் சொன்னது கரெக்ட், பயங்கரமான சண்டை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பட்டிமன்றம் மாதிரி. அந்த பட்டிமன்றம் எவ்வளவு இன்டென்ஸா நடந்தது அப்படின்னா, இன்னும் அந்த பட்டிமன்றத்தை பத்தி பேசுவாங்க. எப்படின்னா வில்பர் ஃபோர்ஸ் சொல்லுவாரு, சரி ஹக்ஸ்லி இவ்வளவு பெருசா பேசுறிய நீ, சரி இப்ப சொல்லு நீ டார்வின் சொன்னது உண்மை நம்புற, உங்க பாட்டி குறங்க உங்க தாத்தா வழி குறங்க கேப்பாரு நக்கலா. அப்போ ஹக்ஸ்லி வந்து சொல்லுவாரு, கடவுளே வந்து தங்க தாமாளத்துல வச்சு என் கையில கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவா எந்திரிச்சுட்டு, எங்க அப்பா குரங்கா இருக்கட்டும் எங்க அம்மா குரங்கட்டா இருக்கட்டும் எனக்கு கவலை இல்லை, ஆனா உன் வழியில நான் வரல, இவ்வளவு ஆதாரத்தை கொடுத்து நம்பாத உன் வழியில வர அது எனக்கு பெருமையான்னு சொல்லுவாரு. பார்த்தா சண்டை முத்திரும், சண்டை முத்தி கடைசியில என்ன ஆகுனா எல்லாம் ஒரு பொம்பளை எல்லாம் மயங்கி விழுந்துரும். அப்பதான் ஃபிட்ஸ்ராய் வந்து டார்வினை கூட்டிட்டு போன ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, என் வாழ்க்கையில பண்ண தப்பே டார்வினை வந்து கூட்டிட்டு போயிட கூடாது அப்படின்னு சொல்லி ஃபிட்ஸ்ராய் வந்து புக்கெல்லாம் தூக்கி விட்டு இருந்து அனகலாம் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் அந்த ஒரு மெயின் ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்வின் அத்தோட நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் பற்றி பேசினார், செடிகள் கொடிகள், எக்ஸ்பிரஷன், நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், எமோஷன்ஸை பற்றி ஒரு புக் எழுதினார், எமோஷன்ஸ் ஆஃப் மேன் அண்ட் அனிமல்ஸ்னு ஒரு புக் எழுதினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசன்ட் ஆஃப் மேன் ஒரு புக் எழுதினார். டிசன்ட் ஆஃப் மேனில் தான் வந்து குரங்குலேருந்து குரங்கு போல இருந்த மனிதர்கள் ஒரு உயிரினத்துலேருந்து மனிதர்கள் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவார். அப்போ வந்து அவ்வளோ பெரிய ஸ்பிளாஷ்லாம் இல்லை, அந்த டிசன்ட் ஆஃப் மேன் எல்லாம் விட்டுருவாங்க. இப்போ இப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆரிஜினல் ஸ்பீஷிஸ்ல தான் டார்வின் வந்து குரங்குலேருந்து மனுஷன் வந்தா, இல்லை இல்லை
இல்லை ஆரிஜினல் டைம்ல சின்ன சின்ன உயிரினங்கள் பற்றி தான் சொல்லியிருப்பார் இல்லையா. இந்த
இன்னொன்று ஆரிஜினல் ஸ்பீஷிஸ்ல வந்து டார்வின் எங்கேயுமே உயிரினம் எப்படி தோன்றுதுன்னு சொல்லவே மாட்டார். ஏன்னா அதை பற்றின ஏன்னா அது அவர் சொல்றது அப்படின்னா ஒரு ஸ்பீஷிஸ் எப்படி மாறுதுன்னு தான் சொல்றாரு. அந்த புக்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாப்டர் இருக்கும், எவல்யூஷன் பத்தின ஒரு புக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவல்யூஷன் பத்தி ஒரு புக்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இடத்துல எவல்யூஷன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஆனா டார்வின் வந்து ஒரு அருமையான ரைட்டர், ஏன்னா அந்த புக்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே அந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு புக் எழுதுறேன்னா 10 பேஜ் ஒரு 10 சாப்டர் இருக்குன்னா 9 சாப்டர் எவிடன்ஸ் கொடுத்து 10வது சாப்டர்ல தான் நான் வந்து ஜஸ்டிபிகேஷன் சொல்லுவேன். பாருங்க இதனால இப்படி ஆச்சுன்னா டார்வின் அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு 10 சாப்டர் எழுதுறாருன்னா 10 சாப்டர் எவிடன்ஸ் தான் இருக்கும், அந்த கடைசி ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் ஜஸ்டிபிகேஷன். அதுல என்ன சொல்லுவாருன்னா ஹென்ஸ் எவ்ரி திங் எவால்வ்டுன்னு சொல்லுவார். எவால்வ் எவல்யூஷன் அப்படிங்கிற வார்த்தை ஒரே ஒரு தான் அந்த புக்லேயே வரும், வேற எங்கேயுமே வராது.
ஓகே
ஸோ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லுவார், ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் சொல்லுவார், ப்ராடிகாலிட்டி ஆஃப் நேச்சர்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு ஒரு உயிரினம் வந்து ஏகப்பட்ட குட்டிகள் போடும், பூச்சிகள் பார்த்தீங்கன்னா 100,000-க்கணக்கான குட்டிகள் போடும், ஏன்னா அதில் ஒன்று ரெண்டா தப்பிக்காதா அப்படின்னு ஒரு இது. அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த உலகத்துக்கு எவல்யூஷன் இப்படி தான் நடக்கும்னு சொன்னவர் வந்து டார்வின்
தான்.
அதுக்கப்புறம் வந்தது ஃபுல்லாமே அதை பேஸ் பண்ணி வந்தது தான்.
கரெக்ட். நீங்கள் சொன்ன மாதிரி எவல்யூஷன் மிஸ்கன்செப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து ஆரிஜின் ஆஃப் த லைஃப் உயிர்கள் முதல் முதல்ல எப்படி உண்டானது அப்படிங்கிறதுக்கும் எவல்யூஷனுக்கு சம்மந்தம் இல்லை, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எவல்யூஷன் வேலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
எக்ஸாக்ட்லி.
ஓகே ஓகே. ஸோ இப்படி வந்து அவர் வந்து கொஞ்சம் தயங்கினாலும், எவல்யூஷனுங்கிற கான்செப்டை சொல்கிறதுக்கு தயங்கினாலும் டார்வின் அப்புறம் ஆனால் அவர் எடுத்த ஸ்டாண்டில் நின்னார் இல்லையா, அவரோட ஆதாரங்கள் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே நின்னார்.
அவர் 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 இதுலேயே நின்னார். அவர் அப்படி இருந்தாலும் அந்த சொசைட்டி, அவர் வாழ்ந்த சொசைட்டி இருக்குது பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு அவுட் காஸ்ட்டாக அவர் வந்து பிறந்தல்ல. அவர் வந்து 1882 இறக்குறாரு, ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறாரு, நல்லா வயசானதுக்கு அப்புறம் தான் இறங்குறாரு. இறந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா அவரை வந்து தனியாக தூ, ஏன்னா ஒரு நாத்திகவாதி நிறைய பேர் திட்டுவாங்க. பிஷப் வில்பர் ஃபோர்ஸுக்கும் பெரிய சண்டைலாம் இருந்துச்சு. ஒரு பிஷப்பே வந்து சண்டை போடுறாருன்னா ஒதுக்கி தான் வைப்பாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு நேஷனல் ட்ரெஷராக கன்சிடர் பண்ணிட்டு அந்த வெஸ்ட்மினிஸ்டர் அப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ராயல் சர்ச், ஏன்னா அந்த சர்ச்சில் தான் போய் அந்த கார்னேஷன்லாம் நடக்கும், அந்த ஒரு ராஜாவோ ராணியோ பதவி இருக்கிறதுலாம் அங்கே தான் நடக்கும். அந்த சர்ச்சில் வந்து டார்வினை புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்லேருந்தே சொல்லுவாங்க, இந்த இவ்வளோ பெரிய ஆளை வந்து நம்ம வந்து சர்ச்சில், ஏன்னா ஒரு அந்த வெஸ்ட்மினிஸ்டர் அபேல புதைக்கிறது வந்து ஒரு எல்லாரையும் புதைக்க மாட்டாங்க, அந்த நாட்டோட முக்கியமான, ஏன்னா ஐசக் நியூட்டன், வில்லியம் ஹெர்ஷல், டார்வின், ஏன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்கே அங்கே தான்
புதைச்சிருக்காங்க.
ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து சிம்பாலிக்காக என்னோட முக்கியமான எங்கள் நாட்டோட முக்கியமான பிரஜைகள் எல்லாம் அங்கே தான் நாங்கள் புதைச்சு அவங்கள ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு ஹானரரி பொசிஷன் மாதிரி. டார்வின் வந்து வெஸ்ட்மினிஸ்டர் அபேல புதைப்பாங்க, ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு ஆள் டார்வின். எல்லா ஏகப்பட்ட விஷயம் பேசியிருக்காரு அவர் வந்து, மனிதனோட பண்ணா மலைச்சி பேசியிருக்காரு. அவர் பேசுறது டாபிக்கே இல்லைன்னு சொன்னாங்க. ஹானஸ்ட்லி சொல்ல போச்சுன்னா மாடர்ன் பயாலஜியோட தந்தை வந்து டார்வின் தான்.
சூப்பர்.
ஏன்னா தியோடோசியஸ் டப்ஷான்ஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யன் பயாலஜிஸ்ட், அவர் வந்து சொல்லுவாரு நத்திங் இன் லைஃப் மேக் சென்ஸ் வித்தவுட் இன் த லைட் ஆஃப் எவல்யூஷன். அதாவது எவல்யூஷன் இல்லாம பயாலஜியில எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, புரியாது அப்படின்னு.
அவருடைய பயோகிராஃபி தாண்டி நிறைய புக்ஸ் இருக்கு இல்லையா அவரை பற்றி, அதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இது நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து அதை படிக்கிறதுக்கான ஒரு ஒரு தூண்டுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.
ஆமாம் ஆமாம். இப்போ டார்வினோட வாழ்க்கை வரலாறு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டார்வின் ஆர்கன் ஒன்று இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் டார்வின் சொல்லிட்டு ஒரு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் டார்வின் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா டார்வின் எழுதின எல்லா லெட்டர்களும் அதில் வந்து ஒரு ஃபேசிமெயில் காப்பி, ஒரு ஸ்கேன் காப்பியாகவே இருக்குது.
ஓ, ஆன்லைனில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க.
ஆன்லைனே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா டார்வின் அவரோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா டார்வினுக்கு வந்து ஜெனட்டிக்ஸ் தெரியல. ஏன்னா ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல. ஜெனட்டிக்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த ஜெனட்டிக்ஸில் நம்ம வந்திருக்கிற ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்து இன்னும் ஒரு 30 வருஷம் முன்னாடியே வந்திருக்கும். ஏன்னா டார்வின் வந்து பிடிச்சிருப்பாப்ல. இதில் என்ன ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா டார்வின் இறந்து போறாரு, டார்வினுக்கு வந்து ஒருத்தர் லெட்டர் எழுதுறாரு, ஒரு முக்கியமான ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரை வந்து டார்வின் படிச்சாரா படிக்கலையான்னு தெரியல. லெட்டர் எழுதுனவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிரகர் மெண்டல். கிரகர் மெண்டல் டார்வினுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பாப்ல, என்னோட அந்த அந்த பி பிளான்ட்டை வச்சு ஜெனட்டிக்ஸ் வந்து சொல்லுவாரு. அந்த அதுல வந்து சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து டார்வினுக்கு அனுப்புவாரு. அந்த லெட்டர் டார்வின் படிச்சாரா படிக்கலையானுங்கிறது நமக்கு தெரியல. அவர் வந்து அவ்வளோ ஒரு ஒரு நல்ல ஒரு மனுஷனை வந்து அவரோட எழுத்துக்கள் மூலமாகவே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம்.
ஓகே. ஸோ டார்வினை பற்றி நம்ம எஸ்பெஷலி ஃபுல்லாகவே இந்த பாட்காஸ்ட்டில் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இப்போ டார்வினுக்கு அப்புறம் இந்த எவல்யூஷனை வந்து மிஸ்கன்செப்ஷன்ஸ் நிறையா இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு பாட்காஸ்ட்டில் பண்ணுவோம். டார்வினுக்கு அப்புறம் வந்து ஏமாத்திட்டாங்க, நிறைய பேர் சீட் பண்ணாங்க, அப்படி இப்படிலாம் நம்ம ஏற்கனவே ரிப்ளை பண்ணியிருக்கிறோம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய டிஸ்கஷன் எடுத்து நம்ம இன்னொரு இதில் எவல்யூஷனோட இதோட கண்டினியூஷனாக நம்ம பண்ணுவோம். மிஸ்கன்செப்ஷன்ஸ் இல்லை எவல்யூஷனை இன்னும் எப்படி பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, பொதுவாக மக்கள்கிட்ட இருக்கிற கேள்வியெலாம் நம்ம அவங்ககிட்டருந்து வாங்கிட்டு நம்ம அது ஒரு டீட்டெயில்டான ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்ம இன்னொரு டைமில் பண்ணலாம்.
கண்டிப்பா. அதே மாதிரி மக்களுக்கு வந்து இப்ப டார்வின் பத்தி படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
நீங்க
ரொம்ப தெளிவா எழுதியிருப்பாரு, இல்லாட்டி ஆல்மோஸ்ட் லைக் அ வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று இருக்கு, ஸ்டீவன் ஜோன்ஸ்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஆரிஜினல் ஸ்பீஷிஸோட செகண்ட் பார்ட் மாதிரி அவர் எழுதியிருப்பாரு. அதாவது டார்வினுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே இந்த புக்ல இருக்கும். ஸோ அதாவது நீங்க ஆரிஜினல் ஸ்பீஷிஸ் வந்து எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா நல்லது. ஆனா அந்த புக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விக்டோரியன் ப்ரோஸ், கொஞ்சம் நம்ம சில எல்லாருக்கும் அது அந்த இங்கிலீஷ் புரியாது. ஆனா ஆரிஜினல் ஸ்பீஷிஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கறத படிக்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் லைக் அ வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் லைக் அ வேல் பை ஸ்டீவன் ஜோன்ஸ் அப்படின்னு அந்த புக்கு நீங்க படிக்கலாம்.
ஓகே. இப்போ நீங்கள் எப்படி உங்கள் ஏத்தாப்பில் ஏதாவது ஹின்ஸ் நோட்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? எப்படி நிறைய பேர்லாம் நீங்கள் புக்ஸு இயர் இதெல்லாம் சொல்கிறீங்களா, எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்க?
டார்வின் வந்து ஒரு என்ன சொல்ல அவ்வளோ டார்வின் உட்காந்து படித்தேன். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேசினேஷன் ஒன்று இருக்கும் ஒருத்தரை பற்றி படிக்க படிக்க, எப்படி ஒருத்தரால் இவ்வளோ விஷயம் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு ஐன்ஸ்டைன் தெரியும், நிறைய பேர் ஐன்ஸ்டைன் பற்றி பேசுவாங்க, நிறைய பேர் நியூட்டன் பற்றி பேசுவாங்க. எனக்கு வந்து ஒரு பயாலஜிஸ்டாக என்ன ரொம்ப ஈர்த்தவர் வந்து டார்வின். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா டார்வினோட வாழ்க்கைய வரலாறு ஃபுல்லாக எடுத்து 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 படிக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபேசினேஷன் வந்துட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ஐடல் மாதிரி அவர், ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி, எப்படி ஒரு ஆளால் இவ்வளோ செய்ய முடியும். ஏன்னா நமக்கே ஒரு சேலஞ்ச் மாதிரி வரும், 30 வயசுல அவர் இது பண்ணியிருக்காருன்னா நம்ம 30 வயசுல அது பண்ணலையா.
அதுவும் அப்ப டெக்னாலஜிலாம் ஒண்ணுமே பெருசா கிடையாது இந்த அளவுலாம்.
படிச்சிருக்காரு. ஆமா, அவர் படிச்சிருக்காரு. எல்லா புக்கையும் படிப்பார். ஏன்னா மால்தஸோட புக் ஒன்று இருக்கும், அவர் படிக்காம இருந்திருப்பாரு. டார்வின் வந்து எவ்வளவு ஹானஸ்னா அந்த புக்கை அவர் படிக்காம இருந்ததை எழுதி வச்சிருப்பாப்ல, நான் அந்த புக்கை வாங்கி வச்சிருக்கேன், லைப்ரரியில எடுத்துட்டேன், 5 தடவை எடுத்திருக்கேன், நல்லா படிக்கல, எனக்கே வெக்கமா இருக்கு, இன்னைக்காவது நான் படிக்க போறேன்னு எழுதியிருப்பாப்ல. ஸோ அவ்வளோ ஒரு அந்த ஹானஸ்டி, அந்த ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு உண்மைத்தன்மை, ஆல்ஃபர்ட் வாலஸோட அவர் இன்ட்ராக்ட் பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேசினேஷன். அவர் கேரக்டரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேரக்டருங்க. அவரோட ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஒரு ஒரு மனுஷனால் இவ்வளோ விஷயத்த சாதிக்க முடியும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்த மிகப்பெரிய மனிதர்களில் வந்து முக்கியமான ஒரு ஆள் வந்து டார்வின் தான். என்ன இப்போ பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, ஸோ அதனாலதான் பார்த்தீங்கன்னா டார்வின் சொந்தக்கார் யாரு, டார்வின் என்ன பண்ணாரு, எந்த காலத்துல எப்படி பண்ணாரு அப்படிங்கிறது ஃபுல்லாமே மனப்படமாவே இருக்கு.
சூப்பருங்க, சூப்பர். அதாவது சேலஞ்சிங் அப்படிங்கிறது தான். இப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங்லாம் அவருடைய லைஃபை போயிடுச்சுன்னு நினைக்கும்போது அப்படி உட்காந்துக்கிட்டு அவர் அதை ஆப்ரேட் பண்ணி இன்னைக்கு அவர் அவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணார் இல்லையா கடைசி காலத்தில் வரைக்கும். அந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது வெறும் ஜஸ்ட் நாலேஜோ இல்லை படிச்சு வச்சுக்கிறது இல்லை, அதை தாண்டி வந்து ஒரு லைஃபையே வந்து அதுக்காக மாத்திக்கிட்டு டெடிக்கேட்டடாக இருக்கிறது தான் அப்படிங்கிறது ஒவ்வொரு சயின்டிஸ்ட் வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம்.
ஆமா. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா டார்வின் வாழ்ந்தது 200 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு நம்ம அவரை பத்தி பேசணும்.
ஆமா ஆமா,
200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனை பேரை நம்ம இன்னைக்கு ஞாபகம் வச்சு பேசிட்டு இருக்கோம்,
இல்ல இன்னும் 200 வருஷம் கழிச்சும் பேசுவோம் நான் நினைக்கிறேன்.
ஆமா, நம்ம என்ன எத்தனை நாள் நம்ம சயின்ஸ் பண்றோமோ அத்தனை நாள் டார்வின் வந்து நம்மளோட உயிரோட இருப்பாரு. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டார்வினோட பிறந்த நாள் February 12 ஒவ்வொரு வருஷமும் டார்வினோட பிறந்த நாள் வந்து டார்வின் டே, இன்டர்நேஷனல் டார்வின் டேன்னு கொண்டாடுறாங்க.
ஆமா, சூப்பர். எனக்காக வந்து டீட்டெயில்டா எங்க ஆடியன்ஸ்க்காக நம்ம இதெல்லாம் பேசியிருக்கீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எனக்கு ஒவ்வொரு மினிட்டுமே. ரொம்ப நன்றி நிர்மல் இவ்வளவு நேரம் எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு.
ரொம்ப நன்றி. எனக்கு நம்ம டார்வின், நான் ரொம்ப ஒரு ஐடலா இது பண்ற டார்வினை பத்தி பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி.
பழைய பாட்காஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட் மாதிரி கண்டிப்பா இந்த எபிசோடும் நிறைய பிளேஸ் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா நம்ம அடுத்து இதோட கண்டினியூஷன் பண்ணுவோம் நிர்மல்.
எனி டைம், கண்டிப்பாங்க.
நன்றி நன்றி நன்றி
நன்றி. தேங்க்யூ.
ஓகே, டைம் போனதே தெரியல. டார்வின் அப்படின்னு சொன்னோன்னே நிர்மல் அப்படியே கொட்டுறார் இன்ஃபர்மேஷன்ஸ். அவ்வளோ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்கவே நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகே பாட்காஸ்டுடன். நன்றி.